இன்று நாம் ஜல்சாவில் கலந்து கொள்வதற்காக இங்கு ஒன்று கூடியுள்ளோம். ஒவ்வொரு அகமதியும் அறிந்தது போன்று ஜல்சாவிற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருப்பது என்பது உலக கூச்சல் கொண்டாட்டங்களுக்காகவோ அல்லது வேறெந்த உலக நோக்கங்களுக்காகவோ அல்ல. மாறாக இங்கு ஜல்சாவின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆன்மீக சூழலில் தங்கி நமது ஆன்மீகத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவும் அறிவார்ந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நமது கொள்கை நிலைகளை மேம்படுத்திக் கொள்வதற்காகவுமே நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். மேலும் நமது செயல்நிலைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தவும் அல்லாஹுவின் அச்சத்தை மேற்கொள்வதற்காகவும் அல்லாஹிற்குரிய கடமைகளையும் படைப்பினங்களுக்குரிய கடமைகளையும் ஆற்றுவதற்காகவும் நாம் அனைவரும் இங்கு ஜல்சாவில் கலந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹிற்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் எவை, அவனது படைப்பினங்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள் எவை என எமக்கு தெரியாது என்று ஒரு அகமதி அல்லாத ஒருவர் கூறலாம். ஆனால் ஒரு அகமதி அப்படி கூற முடியாது. அவர் முன் மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்கள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு ஒரு பேருபகாரம் செய்துள்ளார்கள். அதாவது அன்னார் இந்த விஷயங்கள் தொடர்பாக முடிவடையாத கருவூலம் ஒன்றை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அன்னாரின் ஒரு கூற்றை நான் ஏற்கனவே கேட்டுள்ளேன், படித்துள்ளேன் என சில முறை மனிதன் நினைக்கலாம். ஆனால் மனிதன் மீண்டும் அதை படிக்கின்ற போது அல்லது கேட்கின்ற போது ஏதாவது ஒரு புதிய கருத்து அல்லது ஒரு புதிய அம்சம் அவருக்கு அதில் கிடைத்துவிடும். அடுத்து ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பையத்தின் கீழ் வருகின்ற அகமதி ஒருவருக்கு பையத் நிபந்தனைகளில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த உரிமைகள் குறித்து சுருக்கமாக மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். இந்த ஜல்சாவில் நாம் கலந்து கொள்வதன் அசல் நோக்கம் என்ன என்பதை நாம் எப்போதும் கருத்தில் வைக்க வேண்டும். தற்போது நான் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சில மேற்கோள்களை எடுத்துரைப்பேன். கொள்கையின் தாக்கம் செயல்களின் மீதும் ஏற்படுகின்றது என்பதை எடுத்துரைத்தவாறு ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாத்தின் இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, இறைவனுக்கு எவரையும் இணையாக்க கூடாது என்பதாகும். அதாவது அவனது பேர் உபகாரங்களுக்கு பகரமாக அவனுக்கு முழுமையாக கட்டுப்படுதல் என்பதாகும். கருணையாளன் மற்றும் பரிபாலிக்கக்கூடிய இறைவனை விட்டுவிட்டு அவனிடமிருந்து முகம் திருப்பிக் கொண்டவர் ஷைத்தான் ஆவார். அல்லாஹுவின் எத்துணை பேருபகாரங்கள் நம்மீது இருக்கின்றன. அவ்வாறிருந்தும் எவர் அல்லாஹுவின் கூற்றை ஏற்றுக்கொள்வதில்லையோ, அல்லாஹிற்கு முழுமையாக கட்டுப்படுவதில்லையோ, அத்தகைய நபர் ரஹ்மானின் அடியாராக இருக்க முடியாது. பிறகு அவர் ஷைத்தான் ஆவார். அன்னார் கூறுகின்றார்கள், அடுத்து இரண்டாவது அம்சம் என்னவென்றால், படைப்பினங்களுக்குரிய உரிமைகளை கண்டறிந்து முடிந்தவரை முழுமையாக அதனை செலுத்த வேண்டும். எந்த சமுதாயங்கள் பெரிய பெரிய பாவங்களை செய்தனவோ, உதாரணமாக விபச்சாரம், திருட்டு, புறம்பேசுதல், பொய் போன்ற பாவங்களை செய்ததோ, அவை இறுதியில் அழிந்துவிட்டன. இன்னும் சில சமுதாயங்கள் ஒரே ஒரு பாவத்தை செய்ததனால் அழிந்து போயின. ஆனால் முஸ்லிம் சமுதாயம் கருணைக்குரிய சமுதாயமாகும். அதன் மீது அல்லாஹுவின் சிறப்பான பார்வை இருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் அதனை அழிக்க விரும்பவில்லை. அவ்வாறில்லை என்றால் இந்த சமுதாயம் செய்யாத பாவம் என்னதான் உள்ளது? இன்று முஸ்லிம்களிடம் காணப்படாத பாவமே இல்லையே. அன்னார் கூறுகின்றார்கள், ஒவ்வொருவரும் தனித்தனி கடவுள்களை உருவாக்கி கொண்டுள்ளனர். ஒரு கடவுள் அல்ல, உலக இச்சைகளில் வீழ்ந்து விட்டனர். உலகவாதிகளை தமது இறைவனாக்கி கொண்டிருக்கின்றனர். அன்னார் தொடர்ந்து கூறுகின்றார்கள், அசல் விஷயம் என்னவென்றால், கொள்கை நல்லதாக இருந்தால் மனிதனிடம் நல்ல செயல்களும் வெளிப்படும். கொள்கை நல்லதாகவும் சிறந்ததாகவும் இருக்குமென்றால், அதில் நம்பிக்கையும் மனிதனுக்கு இருக்குமென்றால், அந்த கொள்கைக்கு ஏற்ப நல்ல செயல்களும் கண்டிப்பாக வெளிப்பட்டே தீரும். கூறுகின்றார்கள், எந்த மனிதன் உண்மையான குறைகளற்ற கொள்கையை மேற்கொள்வாரோ, மேலும் இறைவனுக்கு எவரையும் இணையாக்க மாட்டாரோ, அவரிடமிருந்து தானாக நல்ல செயல்கள் வெளிப்பட்டுவிடும். முஸ்லிம்கள் உண்மையான கொள்கையை விட்டுவிட்டதன் விளைவுதான் அவர்கள் தஜ்ஜாலை இறைவனாக்கி கொண்டார்கள். முழு உலகிலும் நாம் பார்க்கின்றோம், பெரும் பெரும் அரசாங்கங்கள் கூட உலக சக்திகளை இறைவனாக்கி கொண்டிருக்கின்றன. அவைகளின் மடியில் வந்து வீழ்ந்து விட்டன. இந்த காட்சி இன்று நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கின்றோம். தனி நபரிலிருந்து முஸ்லிம் அரசாங்கங்கள் வரை இதுவே நிலைமையாக இருக்கின்றது. ஏனென்றால் தஜ்ஜாலிடம் அனைத்து இறைப்பண்புகளும் இருப்பதாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டனர். அன்னார் கூறினார்கள், முஸ்லிம்கள் சுயமே இறை பண்புகள் அனைத்தும் தஜ்ஜாலிற்கு கொடுத்திருக்கின்றனர். கொள்கைகள் சரியாக இருப்பது போன்று நற்செயல்களும் சரியானதாக இருக்கும் என இறைவன் இருக்க வேண்டும் என இறைவன் விரும்புகின்றான். அதில் எவ்வகை குழப்பமும் இருத்தல் கூடாது. எனவேதான் சிராத்தே முஸ்தகீம் நேர்வழியில் நடைபெறுவது அவசியமானதாக இருக்கின்றது. மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல் ஹைரு குல்லுஹு ஃபில் குர்ஆன், அல் ஹைரு குல்லுஹும் ஃபில் குர்ஆன் என இறைவன் என்னிடம் மீண்டும் மீண்டும் கூறினான். இறைவன் ஏகனாவான், அவனுக்கு இணையில்லை என்பது அந்த குர்ஆனின் போதனையாகும். திருக்குர்ஆன் கூறியது முற்றிலும் உண்மையாகும். அனைத்து நன்மைகளையும் நீங்கள் அல் குர்ஆனில் தேடுங்கள். மேலும் அல்லாஹுவை வணங்குங்கள். அவனுக்குரிய உரிமைகளை செலுத்துங்கள். அடியார்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்துங்கள். எனவே இறைவனை ஏகனென்றும் அவனுக்கு எதுவும் இணையில்லை எனவும் கருதுவதும், அவனுக்கு முழுமையாக கட்டுப்படுவதும், அவனுக்குரிய உரிமைகளை வழங்குவதும் மிக அவசியமானதாகும். அதன் அளவுகோல் என்னவென்றால், அவனது இறை வணக்கத்திற்குரிய உரிமைகளையும் நீங்கள் செலுத்த வேண்டும். ஆக இந்த விஷயத்தை எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதன் நோக்கமே மனிதன் இறை ஞானத்தை பெற வேண்டும் என்பதுதான். நாம் ஏன் அகமதியானோம்? அன்னாரிடம் பைய செய்ததன் நோக்கம்தான் என்ன? அன்னார் ஏன் இந்த அமைப்பை நிறுவினார்கள்? இது தொடர்பாக அன்னார் கூறுகின்றார்கள், இறை ஞானம் கிடைக்க பெறவும், துவா மற்றும் உண்மையான இறை வணக்கத்தின் ஞானத்தை பெறுவதற்காகவும் தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அன்னார் கூறுகின்றார்கள், துவா மட்டுமே செய்து திட்டம் எதுவும் தீட்டாதவர் தவறிழைக்கின்றார். அதேபோன்று திட்டம் வகுப்பது மட்டுமே போதுமென கருதும் இரண்டாம் நபரும் மார்க்கத்தை விட்டு விலகியவர் ஆவார். ஒருவர் துவா செய்கின்றார், ஆனால் முயற்சி செய்வதில்லை, திட்டம் வகுப்பதில்லை என்றால் அவரும் தவறிழைக்கின்றார். ஏனென்றால் திட்டம் வகுத்து செயல்படும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். அதேபோன்று திட்டம் மட்டுமே வகுத்து துவா செய்யாதவர் முல்ஹிதாவார், மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர் ஆவார். திட்டம் மற்றும் துவா இரண்டையும் இணைப்பது இஸ்லாம் ஆகும். இஸ்லாத்தின் போதனை என்ன? திட்டம் வகுத்து செயல்படுங்கள், முயற்சியும் செய்யுங்கள். தமது முழு ஆற்றல்களுடன் வலிமைகளுடன் உங்களால் இயன்ற அளவில் உலகில் முயற்சிகளை செய்யுங்கள். அதேபோன்று துவாவும் செய்யுங்கள், அல்லாஹ்விடம் மன்றாடுங்கள். மேலும் அதிகமாக துவா செய்யுங்கள். திட்டங்களின் விளைவை இறுதியில் இறைவனே வெளிப்படுத்த வேண்டும். இவ்விஷயங்கள் இருக்குமென்றால் அன்னார் கூறுகின்றார்கள், இதுவே இஸ்லாமாகும். அன்னார் கூறுகின்றார்கள், எனவேதான் நான் கூறினேன், பாவம் மற்றும் கவனக்குறைவிலிருந்து விலகுவதற்கு திட்டங்களுக்குரிய உரிமைகளை செலுத்தும் வகையில் நீங்கள் திட்டம் தீட்ட வேண்டும். அடுத்து துவாவிற்குரிய உரிமைகளை செலுத்தும் வகையில் துவாவும் அதற்காக செய்ய வேண்டும். இந்த இரண்டு விஷயத்தை கருத்தில் வைத்தவாறே திருக்குர்ஆனின் முதல் சூறாவான அல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் இய்யாக்க நஅபுது வஇய்யாக்க நஸ்தயீன் என வேண்டும்படி கூறுகின்றான். இய்யாக்க நஅபுது என்பது திட்டத்தை மையமாக வைத்தே இறைவன் கூறியிருக்கின்றான். மனிதன் முதலில் திட்டம் மற்றும் காரணிகளுக்குரிய உரிமைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம் என்பதை முன்னிலைப்படுத்தியுள்ளார். ஆனால் அதே சமயம் துவாவின் அம்சத்தை மனிதன் கைவிட்டுவிடக் கூடாது, மாறாக திட்டங்களுடன் துவாவையும் கருத்தில் கொள்ள வேண்டும். கூறினார்கள், நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் என நம்பிக்கையாளர் கூறியவுடன் அவரது உள்ளத்தில், அல்லாஹுவை வணங்க நான் யார்? அவனது அருளும் கருணையும் இல்லை என்றால் என்னால் எப்படி அவனை வணங்க முடியும் என்ற எண்ணம் மனிதனுக்கு உருவாகின்றது. நாம் பெரிய தொழுகையாளிகளாக இருக்கின்றோம், அதிகமாக தொழக்கூடியவர்களாவோம் என்ற எண்ணம் அல்லது பெருமை சில நபர்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் தம்மை குறித்து உயர்வாக கருதுகின்றார்கள். ஆனால் அது அல்லாஹ்வின் அருளாகும் என்பதை உணர வேண்டும். இறை வணக்கத்திற்கு பாக்கியம் கிடைப்பது அல்லாஹ்வின் அருளாகும் என்றே உண்மையான நம்பிக்கையாளர் ஒருவர் எண்ணம் கொள்வார். எனவேதான் அவர் உடனடியாக இய்யாக்க நஸ்தயீன், உதவியும் கூட உன்னிடமே வேண்டுகின்றோம் என கூறுகின்றார். இது ஒரு நுட்பமான விஷயமாகும். இதனை இஸ்லாம் தவிர்த்து வேற எந்த மார்க்கமும் புரியவில்லை. இஸ்லாம் மட்டுமே அந்த கருத்தை தெளிவுபடுத்தியுள்ளது. இஸ்லாத்தில் நுழைபவர் திட்டம் வகுப்பதையும் கஷ்டங்களுக்கு துவா செய்வதையும் உறுதியாக பிடித்து செயல்படுவது இஸ்லாத்திற்கு அவசியமானதாகும். இந்த இரண்டு தராசு தட்டுகளில் ஒன்று பலவீனமானதாக இருந்தாலும் பணியில் சீர்கெட்டுவிடும். எனவே இதன்படி அமல் செய்வது ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் கடமையாகும். இக்காலத்தில் நான் மக்களை இவ்வாறு காண்கின்றேன். அவர்கள் திட்டங்கள் வகுக்கின்றனர், ஆனால் துவா செய்வதில் கவனக்குறைவாக இருக்கின்றனர். சிலை வணக்கம் எந்த அளவிற்கு அதிகரித்து விட்டதென்றால் திட்டங்களை இறைவனாக்கிவிட்டனர், துவா செய்வதை நகைக்கின்றனர், மேலும் அது ஒரு வீணான காரியம் என எண்ணுகின்றனர். ஐரோப்பாவை பின்பற்றியதன் விளைவாகவே இந்த அனைத்து தாக்கமும் அவர்களிடம் ஏற்பட்டிருக்கின்றது. இது மிக கொடிய விஷயமாகும். அது உலகில் வேகமாக பரவி வருகின்றது. இங்கு இப்போது ஐரோப்பாவில் அல்லாஹின் மீதான ஈமான் பெருமளவில் குறைந்து வருகின்றது. நாத்திகர்கள் எண்ணிக்கையில் அதிகரித்து வருகின்றனர். அவர்களின் முன்னேற்றத்தின் ரகசியம் இதிலேயே அடங்கியிருப்பதாக முஸ்லிம்கள் எண்ணுகின்றனர். ஆனால் அதன் முடிவு நல்லதாக இருக்கப் போவதில்லை. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், உலகில் பரவும் இந்த எண்ணம் மிக கூடிய விஷயமாகும். இந்த விஷயத்தை அகற்றுவதை இறைவன் விரும்புகின்றான். அதன் காரணமாகவே அவன் இந்த அமைப்பை நிறுவியுள்ளான். எனவே அகமதிகள் உலகின் தாக்கத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது, உலகியல் தாக்கத்தை ஏற்கவும் கூடாது, இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளாதவரின் தாக்கத்தை ஏற்கக்கூடாது. மாறாக அவர்கள் இறை இருப்பை அறிய செய்யும்படி நாம் செயல்பட வேண்டும். உண்மையான இஸ்லாத்தை பற்றி அவரிடம் கூற வேண்டும். இதுவே ஒரு அகமதியின் பணியாகும். ஏனென்றால் அதன் மூலம் உலகிற்கு இறை ஞானம் கிடைக்க வேண்டும். துவாவின் உண்மைத்துவம் பற்றியும் அதன் தாக்கத்தை பற்றியும் உலகம் அறிந்து கொள்ளும்படி நாம் செய்ய வேண்டும். துவாவிற்கு எந்த உண்மைத்துவமும் இல்லை என மக்கள் நினைக்கின்றனர். அகமதிகளுக்கு எங்கு துவா ஒப்புக்கொள்ளப்படுவதின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டுமோ அங்கு அதில் அவருக்கு அனுபவம் இருக்க வேண்டும். ஒரு அகமதி இந்நிலையை தன்னில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்நிலையில் மட்டுமே கொள்கையில் உறுதிப்பாடும் ஏற்படும். மனிதன் பொய் கடவுள்களுக்கு பின்னால் அந்நிலையில் செல்ல மாட்டான். மாறாக உண்மையான இறைவனை கண்டறிந்து அவனுக்கு முன்பு மட்டுமே குனிவான். அந்த உண்மையான இறைவனை கண்டறிதல் மற்றும் அல்லாஹ்வினை வணங்குவதின் உச்சபட்சத்தை ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மீது இறங்கிய வேதம் மற்றும் தனது செயல் மூலம் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். எனவே நாம் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் உறுதியான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளாதவரை இறை ஞானத்தின் உண்மைத்துவம் நமக்கு வெளிப்படவே முடியாது. ஆக ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது வருகையின் நோக்கம் மற்றும் ஜமாஅத்தை நிறுவியதன் நோக்கத்தை விளக்கியவாறு ஒரு இடத்தில் கூறினார்கள், நமது ஜமாஅத்தில் அறியாத எவரும் இருந்தால் அவர் இனி அறிந்து கொள்ளட்டும். இந்த அமைப்பை அல்லாஹ் உருவாக்கியதன் நோக்கம்தான் என்ன, நமது ஜமாஅத் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாத ஒருவர் இருந்தால் அவர் அதனை அறிந்து கொள்ளட்டும். வெறும் சடங்காக பையத்தில் இணைந்து விடுவது ரட்சிப்பு என்று கருதுவது தவறாகும். எனவே இறைவன் என்ன விரும்புகின்றான், அதன் அசல் நோக்கம் என்ன, ஜமாஅத்தினுடைய அசல் நோக்கம் என்ன என்பதை கூறுவது அவசியமாகிவிட்டது. வெறும் பைய செய்து விடுவதால் மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைத்து விடாது. இறைவன் என்ன விரும்புகின்றான் என்பதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன், கேளுங்கள். அனைவரும் நினைவிற்கொள்ளுங்கள், வெறும் சடங்கிற்காக பையத்தில் இணைந்து விடுவதோ அல்லது என்னை இமாமாக கருதுவதோ இது மட்டுமே ரட்சிப்பிற்கு போதுமானதல்ல, ஒருபோதும் போதுமானதல்ல. ஏனெனில் அல்லாஹ் உங்களின் உள்ளங்களை பார்க்கின்றான், அவன் வெறும் வாய்க்கூற்றுகளை பார்ப்பதில்லை. அல்லாஹ் மீண்டும் மீண்டும் கூறியது போன்று ரட்சிப்பிற்கு அவசியமான விஷயங்கள் இவையாகும். முதலில் உண்மையான பொருளில் அல்லாஹுவை ஏகனாகவும் அவனுக்கு எதுவும் இணையில்லை என்றும் நீங்கள் கருத வேண்டும். மேலும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான நபியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் திருக்குரானை இறை வேதமாக நீங்கள் நம்ப வேண்டும். கியாமத் வரை திருக்குரானிற்கு பிறகு இனி எந்த வேதமும் வராது, அதாவது திருக்குறானை தவிர்த்து இனியொரு வேதத்திற்கான அவசியமே இல்லை என நீங்கள் நம்ப வேண்டும். பாருங்கள், நன்றாக நினைவிற்கொள்ளுங்கள், ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுல் அம்பியாவாக இருக்கின்றார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இனி எந்த ஒரு புதிய ஷரியத்தும் வராது, எந்த கட்டளைகளும் இறங்காது. இந்த வேதமும் அதன் கட்டளைகளும் மட்டுமே உலகில் நிலை பெற்றிருக்கும். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனது புத்தகங்களில் என்னை பற்றி காணப்படுகின்ற நபி அல்லது ரசூல் என்ற வார்த்தைகளின் நோக்கம் புதிய ஷரியத்தையோ அல்லது புதிய கட்டளைகளையோ கற்றுக் கொடுப்பது அல்ல, அது ஒருபோதும் நமது நோக்கம் அல்ல. மாறாக அதன் நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ் உண்மையான தேவையின் போது ஒருவரை அனுப்புகின்ற போது அவருக்கு இறைவனுடன் பேசுவதற்கான அந்தஸ்தை அவருக்கு வழங்குகின்றான். மறைவான செய்திகளை அவருக்கு அருளுகின்றான். அதன் காரணமாக அவருக்கு நபி என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. அந்த தூதர் நபி பட்டத்தை பெறுகின்றார். அவர் புதிய ஷரியத்தை கொண்டு வந்துள்ளார் என்பது அதன் பொருள் ஒருபோதும் அல்ல. அல்லது அவர் நவுதுபில்லா மின் ஸாலிக் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷரியத்தை ரத்து செய்கின்றார் என்பதும் பொருள் அல்ல. மாறாக அவருக்கு என்னவெல்லாம் அருளப்படுகின்றதோ அவை அனைத்தும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி நடந்ததன் விளைவாகவே அருளப்பட்டதாகும் என்பதே பொருளாகும். அதை தவிர்த்து அவருக்கு வேறு எதுவும் கிடைக்கவே முடியாது. பாவங்கள் மிகுதியாக நடக்கும் காலத்தில் உலகவாசிகள் ஈமானின் உண்மைத்துவத்தை உணராத போது அவரிடம் எலும்பு மட்டுமே எஞ்சியிருந்து சதையும் சாரும் இல்லாமல் ஆகும்போது ஈமானிய நிலை பலவீனமாகிவிடும். ஷைத்தானிய ஆதிக்கம் மற்றும் வெற்றி அதிகரித்துவிடும். ஈமானிய ஆர்வமும் இன்பமும் மக்களுக்கு இருப்பதில்லை. அதுபோன்ற காலத்தில் இறைவனுக்கு உண்மையான முறையில் கட்டுப்படுதலில் தன்னை மாய்த்து கொண்ட ஒரு முழுமையான அடியாருக்கு இறைவன் தன்னுடன் உரையாடுவதற்கான கண்ணியத்தை வழங்கி அவரை உலகிற்கு அனுப்புவது அல்லாஹ்வின் தொடர் நடைமுறையாக இருந்து வருகின்றது. இக்காலத்தில் அவன் என்னை தூதராக அனுப்பியிருக்கின்றான். ஏனென்றால் இறை நேசம் முற்றிலும் குளிர்ந்து போன காலகட்டம் இதுவே ஆகும். பொதுவான பார்வையில் மக்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதையும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாவினால் ஒப்புக்கொள்வதை காண முடிகின்றது. வெளிப்படையில் தொழவும் செய்கின்றனர். அவர்கள் நோன்பும் நோக்கின்றனர். அசல் விஷயம் என்னவென்றால் ஆன்மீகம் முற்றிலும் அவரிடம் எஞ்சியிருக்கவில்லை. மற்றொரு பக்கம் நற்செயல்கள் அதற்குரிய வகையில் செய்யப்படவில்லை என்று அவர்களின் அமல்களே அவர்களுக்கு எதிராக சாட்சி பகர்கின்றன. என்ன அமல்கள் செய்யப்படுகின்றனவோ அவை நற்செயல்களுக்கு எதிரானதாகவே இருக்கின்றன. முஸ்லிம்கள் அனைவரின் ஒன்றுபட்ட நிலை இவ்வாறுதான் நமக்கு காட்சியளிக்கின்றது. மாறாக இன்னும் சொல்ல போனால் சடங்கு சம்பிரதாயமாகவே அவர்களுடைய அமல்கள் இருக்கின்றன. சில பணிகள் செய்யப்பட்டாலும் கூட வெறும் பழக்க தோஷமாக சம்பிரதாயத்திற்காகவே அவர்கள் செய்கின்றனர். அந்த அமல்களின் உயிரோட்டம் மற்றும் உண்மைத்துவத்திற்கான அறிவு அவரிடம் இல்லை. ஏனென்றால் அவரிடம் பற்றும் ஆன்மீகத்தின் ஒளியும் இருப்பதில்லை. அவ்வாறு இல்லை என்றால் அந்த நற்செயல்களுக்கான பரக்கத்துகளும் ஒளிகளும் ஏன் அவரிடமிருந்து வெளிப்படவில்லை? நற்செயல்களின் உண்மைத்துவத்தை புரிந்து செயல்பட்டிருந்தால், அந்த அமல்கள் செய்யப்பட்டிருந்தால், இறை திருப்திக்காக மட்டுமே நற்செயல்கள் செய்யப்பட்டிருந்தால் அதற்கான விளைவுகளும் கண்டிப்பாக வெளிப்பட்டிருக்க வேண்டும். அதற்கான பரக்கத்துகளும் நமக்கு தென்பட்டிருக்க வேண்டும். அன்னார் தொடர்ந்து கூறுகின்றார்கள், நன்றாக நினைவிற்கொள்ளுங்கள். உண்மையான உள்ளத்துடன், ஆன்மீக சிந்தனையுடன் அந்த அமல்கள் செய்யப்படாதவரை அதனால் எந்த பயனும் கிடைக்காது. அந்த அமல்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த குழப்பமும் இல்லாத செயல்களே நற்செயல்கள் என கூறப்படும். குழப்பங்களிலிருந்து முற்றிலும் விலகியவரும் தூய்மையானவருமே சாலிகாக நல்லடியாராக இருக்க முடியும். எவர்களின் தொழுகைகளில் குழப்பம் இருக்குமோ, மேலும் மன இச்சைகள் ஒளிந்திருக்குமோ, அவர்களின் தொழுகைகள் அல்லாஹ்விற்கான தொழுகைகளாக ஒருபோதும் இருக்க முடியாது. அந்த தொழுகைகள் பூமியை விட்டு ஒரு அங்குலம் கூட உயரே செல்வதில்லை. ஏனென்றால் அதில் தூய பற்றின் உயிரோட்டம் இருப்பதில்லை. மேலும் அவை ஆன்மீகத்தை விட்டு முற்றிலும் காலியாக இருக்கின்றன. ஏராளமான மக்கள் இந்த அமைப்பிற்கான அவசியம் என்ன வந்துவிட்டது என ஆட்சேபனை செய்கின்றனர். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி புதிய ஜமாத் ஏற்படுத்தி விட்டார்கள், அதற்கான அவசியம் என்ன வந்துவிட்டது, நாங்கள் தொழவில்லையா, நோன்பு நோற்கவில்லையா என்றெல்லாம் கேட்கின்றனர். அந்த மக்கள் இவ்வாறு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கின்றனர். ஜமாத்தை சார்ந்த விவரம் அறியாத மக்கள் இதுபோன்ற விஷயங்களை செவியுற்று ஏமாற்றத்திற்குள்ளாகிவிட்டால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நாங்கள் தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், இறை தியானமும் செய்கின்றோம். அவ்வாறிருக்க இந்த பிரிவினை ஏன் செய்யப்பட்டது, புதிய ஜமாத்தினை ஏன் உருவாக்கினார்கள் என்றெல்லாம் கேட்கின்றார்கள். நினைவிற்கொள்ளுங்கள், இதுபோன்ற கூற்றுகள் என்பது குறைமதி மற்றும் இறை ஞானம் இல்லாததன் விளைவாகும். நான் சுயமாக எதையும் செய்யவில்லை. பிரிவினை ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அல்லாஹுவே ஏற்படுத்தி இருக்கின்றான். ஜமாத்தை நான் நிறுவவில்லை, அல்லாஹுவே ஜமாத்தை நிறுவும்படி என்னிடம் கூறினான். அவனே இந்த ஜமாத்தை உருவாக்கியும் இருக்கின்றான். பிரிவினை ஏற்படுத்தியதாக நீங்கள் என்னை குறை கூறுகின்றீர்கள் என்றால் அதற்கு அல்லாஹுவே பொறுப்பு, நான் பொறுப்பல்ல. இந்த ஜமாத்தை நிறுவியது அல்லாஹுதான். எனவே ஏன் ஜமாத்தை ஏற்படுத்தினாய் என்று நீங்கள் அல்லாஹுவிடம் தான் கேட்க வேண்டும். ஈமானி ஆற்றல்கள் குறைந்து குறைந்து நிலைமை எந்த அளவிற்கு வந்துவிட்டதென்றால் ஈமானி ஆற்றல்கள் முற்றிலும் செயலிழந்து விட்டன. இந்த அமைப்பை நிறுவி உண்மையான ஈமானின் ஆன்மாவை ஊதுவதற்கு இறைவன் நாடியிருக்கின்றான். இதுபோன்ற நிலைகளில் அவர்களின் ஆட்சேபனைகள் அறிவீனமானதும் வீணானதுமாகும். எனவே இதுபோன்ற சந்தேகங்கள் ஒருபோதும் எவரது உள்ளத்திலும் எழக்கூடாது. முழுமையாக சீர்தூக்கி பார்த்தால் இந்த சந்தேகங்கள் எவருக்கும் வரவே முடியாது. ஆழ்ந்து சிந்திக்காததன் விளைவாகத்தான் இந்த சந்தேகங்கள் ஒருவருக்கு வருகின்றன. வெளிப்படையான நிலைகளை கண்டு இதுபோன்று ஏராளமான முஸ்லிம்கள் இருக்கின்றனரே என அவர்கள் கூறிவிடுகின்றனர். இதுபோன்ற சந்தேகங்களால் மனிதன் விரைவாக அழிவிற்குள்ளாகிவிடுகின்றான். நான் இதுபோன்ற சில மக்களின் கடிதங்களை பார்த்துள்ளேன். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களுக்கு பைய செய்த பிறகும் கூட இதுபோன்ற சில கடிதங்கள் வந்த வண்ணம் இருந்தன. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், வெளிப்படையில் அவர்கள் நமது ஜமாத்தில் தான் இருக்கின்றனர். அவர்கள் இவ்வாறு கூறுகின்றனர், மற்ற முஸ்லிம்களும் நம்மை போன்றே தொழுகின்றனர், நோன்பு நோக்கின்றனர், கனிமா படிக்கின்றார்கள், நன்மைகளையும் செய்கின்றார்கள், அவர்கள் நல்லவர்களாகவே திகழ்கின்றனர். அவ்வாறு இருக்க இந்த புதிய ஜமாத்திற்கான என்ன தேவை வந்துவிட்டது என நம்மிடம் கேட்கின்றனர். இந்த மக்கள் வெளிப்படையில் நமது பையத்தில் இணைந்திருக்கின்றனர். ஆயினும் இதுபோன்ற சந்தேகங்கள் மற்றும் ஆட்சேபனைகளை கேட்டுவிட்டு எங்களுக்கு அதற்கு பதிலளிக்க தெரியவில்லை என்றும் நம்மிடம் கூறுகின்றனர். இதுபோன்ற கடிதங்களை படித்து அப்படிப்பட்ட மக்களின் மீது எனக்கு வேதனையும் கருணையும் ஏற்படுகின்றது. அதுபோன்ற நபர்கள் எமது அசல் நோக்கம் மற்றும் விருப்பத்தை புரியவே இல்லை. அவர்கள் சடங்கு சம்பிரதாயமாக இஸ்லாத்தின் கடமைகளை நம்மை போன்று ஆற்றுவதையும் இறை கட்டளைகளை செயல்படுத்துவதையும் பார்க்கின்றனர். உண்மையின் உயிரோட்டம் அவரிடம் இருப்பதில்லை. இந்த சந்தேகம் விஷத்தை போன்று செயலாற்றுகின்றது. நாம் மனிதனை பாவத்தின் மரணத்திலிருந்து பாதுகாக்கும் உண்மையான அமைதியை ஏற்படுத்த விரும்புவதை அந்த தருணத்தில் சிந்திப்பதில்லை. சடங்கு சம்பிரதாயங்களை செயல்படுத்தும் அந்த மக்களிடம் இவ்விஷயங்கள் இல்லை. அவர்களின் பார்வை வெளித்தோற்றத்தின் மீதே உள்ளது. உண்மை நிலையை அவர்கள் காண்பதில்லை. அவர்களின் கரங்களில் சாறு இல்லாத தோல் மட்டுமே இருக்கின்றது. எனவே அன்னாரின் வருகையின் நோக்கம் என்பது அல்லாஹுடன் உண்மையான தொடர்பை ஏற்படுத்துவதும், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவத்தின் அடையாளம் கண்டுகொள்வதும், திருக்குரானின் ஆட்சியை தம் மீது செயல்படுத்துவதும் ஆகும். அன்னாரை ஏற்றுக்கொண்ட நாம் நமது கொள்கை மற்றும் செயல்நிலைகளை அதற்கேற்ப ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வெளித்தோற்றத்தை மட்டும் பார்ப்பது போதுமானதல்ல. மற்ற முஸ்லீம்களும் நம்மை போன்றே தொழுகின்றனர், நோன்பு நிற்கின்றனர், நமக்கும் அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்ற எண்ணம் இருக்கும் என்றால் அது தவறாகும். வித்தியாசம் ஏதும் தென்படவில்லை என்றால் நாம் கவலைப்பட வேண்டும். நம்மை குறித்து வித்தியாசம் கண்டிப்பாக தென்பட வேண்டும். நமது இறை வணக்கங்களில், நமது சலவாத்துகளில், நமது இறை தியானங்களில், நமது படைப்பினர் சேவைகளில் ஒரு உள்ளார்ந்த உத்வேகமும் உயிரோட்டமும் இருக்க வேண்டும். அது மற்றவர்களிடம் தென்படுவதில்லை. நாம் பையத்தின் உண்மையான வடிவத்தை பெற்றுள்ளோமா அல்லது வெறும் வாய் பேச்சுகள் மட்டும்தான் நம்மிடம் இருக்கின்றதா என்று நாம் நம்மை நாமே ஆராய வேண்டும். அல்லாஹ்வை லா ஷரீக லஹு என்ன என்று புரிந்த வண்ணம் நமது இறை வணக்கங்கள் இருக்கின்றனவா இல்லையா என நாம் பார்க்க வேண்டும். ஏராளமானோர் ஐவேளை தொழுகைகளை தொழவும் செய்கின்றனர். ஆயினும் உருக்கத்துடன் தொழுவதில்லை. அகமதிகளிலும் பலர் இருக்கின்றனர். அவர்கள் ஐவேளை தொழுகைகளை கூட தொழுவது கிடையாது. என்னை சந்திக்கும் தருணத்தில் மட்டும் நாங்கள் தொழுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என என்னிடம் கூறுகின்றனர். உண்மையில் இது அகமதிகளின் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு அடிப்படையான விஷயமாகும். ஒவ்வொரு நம்பிக்கையாளர் மற்றும் முஸ்லிமின் மீதும் இது கடமையாகும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களிடம் பைய செய்த பிறகு உள்ளார்ந்த ஆர்வம் மற்றும் மகிழ்ச்சியுடன் தொழுகை தொழப்பட வேண்டும். தொழுகைகளை சரிவர நிறைவேற்றாமல் என்னிடம் வந்து நாங்கள் தொழுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என கூறுவது ஏற்கத்தக்கதல்ல. தொழவில்லை என்ற உணர்வு உங்களுக்கு இருந்தால் அதை சரி செய்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். நீங்கள் சுயம் முயற்சியும் துவாவும் ஏன் செய்வதில்லை? ஈயாக்க நாபுது வ ஈயாக்க நஸ்தயீன் என்று கூறும்போது வெறும் வாயளவில் கூறப்படக்கூடாது. இந்த சொற்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூறியவாறு அதன்படி அமல் நீங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு ஏன் நீங்கள் செய்வதில்லை? ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான தூதர் என ஏற்றுக்கொண்டிருக்கின்ற போது நமது ஒவ்வொரு செயலும் அன்னாரின் அழகிய முன்மாதிரிக்கேற்பவே இருக்க வேண்டும். இறை வணக்கங்களுடன் அன்னாரின் உயரிய நற்குணங்களையும் மேற்கொள்ள வேண்டும். சமூக தொடர்புகளும் குடும்ப தொடர்புகளும் இருக்கின்றன. மனைவிமார்களுடன் அன்னார் அழகிய முறையில் நடந்தார்கள். நமக்கென முன்மாதிரியை அன்னார் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலார் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர். அவர்களின் உணர்வுகளை கருத்தில் கொள்வதற்கு அன்னார் நமக்கு பல விஷயங்களை கற்றுத் தந்துள்ளார்கள். பிள்ளைகளிடம் பரிவுடன் நடப்பதையும் பிறரின் உணர்வுகளை பொதுவாக கருத்தில் கொள்வதையும் நமக்கு அன்னார் கற்றுத் தந்துள்ளார்கள். சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி நிற்பதற்கு அன்னார் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். தனது அமளினால் இவை அனைத்தையும் காட்டித் தந்துள்ளார்கள். அமானிதத்தில் நம்பிக்கை மோசடி செய்யாமல் இருப்பதற்கும் நமக்கு கவனம் ஊட்டியுள்ளார்கள். அவ்வாறு இருப்பதற்கு நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். பணிவையும் தாழ்மை குணத்தையும் நிலைநாட்டுவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். உண்மையின் உயர்தரத்தை நிலைநாட்ட நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அன்னாரிடம் காணப்படாத உச்சபட்ச நற்குணம் வேறு என்னதான் இருக்கின்றது? நாம் உண்மையிலேயே அன்னாரை உண்மையான நபியாக ஏற்றுக்கொண்டிருந்தால் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அன்னாரின் அடிமைத்துவத்தில் அனுப்பப்பட்டிருப்பதாக நாம் நம்பினால் நாம் நமது அமல்களையும் இறை வணக்கங்களின் தரத்தையும் உயர்த்தி கொண்டே செல்ல வேண்டும். திருக்குறானின் கட்டளைகளை அடையாளம் கண்டு நாம் என்னென்ன நன்மைகளை செய்கின்றோம், எதனையெல்லாம் நாம் செய்வதில்லை, மேலும் என்னென்ன தீமைகளை கைவிட்டிருக்கின்றோம், இன்னும் என்னென்ன தீமைகளை நாம் கைவிடவில்லை என்று நாம் நம்மை நாமே ஆராய வேண்டும். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாதம் மற்றும் அந்தஸ்தை சரியான பொருளில் அடையாளம் காண்பதும் நமக்கு அவசியமானதாகும். அல்லாஹ்விடமிருந்து விலக்கி தொலைவில் கொண்டு சென்ற இக்காலம் மேலும் முன்னேற்றம் என்ற பெயரில் விடுகின்ற ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு தினமும் இன்னும் அதிகமாக நம்மை விளக்குவதற்கு புதிய முயற்சிகளை செய்கின்றன. தற்போது அல்லாஹ்வுடனான தொடர்பு மற்றும் இறை ஞானம் போன்றவற்றை பெறுவதற்கு முயற்சி செய்வது அகமதிகளின் பணியாகும். மேலும் உதயமாகும் ஒவ்வொரு நாளும் இறை ஞானத்தில் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்க வேண்டும். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான அன்பும் நேசமும் வெறும் வாயளவிலான வாதமாக மட்டும் இருத்தல் கூடாது. வெறும் முழக்கங்கள் மட்டும் செய்தால் போதுமானதல்ல. மாறாக அன்னாரின் அழகிய முன்மாதிரியை பின்பற்றியவாறு அன்னார் மீதான அன்பை நாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அன்னாரின் பெயரில் முழக்கங்களை செய்துவிட்டு அன்னாரின் பெயரிலேயே அநீதியும் இழைத்தல் கூடாது. இன்றைய நாட்களில் முஸ்லிம்களின் நிலையும் இப்படித்தான் இருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம், ஏராளமான அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன. அரசாங்கங்களும் அமைப்புகளும் இஸ்லாம் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரிலேயே அநீதி இழைக்கின்றனர். முழு உலகிற்கும் கருணையாக தோன்றிய அந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீனை இவர்கள் தமது அமல்களால் அநீதிக்கான அடையாளமாக ஆக்கிவிட்டனர். ஆனால் அவர்களின் இந்த முயற்சி வெற்றி பெறாது. எனவேதான் இக்காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். இஸ்லாத்தின் அழகிய சித்திரத்தை உலகத்திற்கு முன் எடுத்து வைப்பதற்கு நாம் முயற்சி செய்து வருகின்றோம். எனவே அந்த அழகிய சித்திரத்தை காட்டுவதற்கு அன்னாரின் அனைத்து அழகிய முன்மாதிரிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். திருக்குறானின் ஆட்சியை தம்மீது செயல்படுத்த நாம் முயல வேண்டும். மேலும் நமது ஒவ்வொரு அமலும் முழுமையான நற்செயலாக திகழ்வதற்கு எப்போதும் நாம் முயன்று கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு கணமும் அணுதினமும் ஷைத்தானிடமிருந்து விலகி நிற்பதற்கும் ரஹ்மானிற்கு அருகில் செல்வதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். இல்லையென்றால் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுவது போன்று மற்றவர்களும் தொழுகின்றனர், ஆனால் அவர்களின் தொழுகைகள் பூமியிலேயே நின்று விடுகின்றன. விண்ணின் இறைவன் அதுபோன்ற தொழுகைகளை எந்த வகையிலும் பொருட்படுத்த மாட்டான். ஏனென்றால் அவர்களிடம் தூய பற்றில்லை, அவர்களிடம் உலகம் கலந்துவிட்டது. அதுபோன்ற தொழுகைகள் அழிவிற்குரியதாகும். எனவே ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இந்த எச்சரிக்கை நம்மை சிந்திப்பதன் பக்கமும் கவலைப்படுவதன் பக்கமும் கவனம் ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்னாரின் பையத்தின் உண்மைத்துவத்தை புரியக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும். உண்மையான தொழுகை எது என்பதை ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கியவாறு நமக்கு கூறுகின்றார்கள். ஒரு இடத்தில், அல்லாஹுடன் உண்மையான தூய்மையான தொடர்பு இருக்கும்போதுதான் தொழுகை உண்மையான தொழுகையாக ஒருவருக்கு இருக்க முடியும். அல்லாஹுவின் திருப்தி மற்றும் கட்டுப்படுதலில் எந்த அளவிற்கு தம்மை மாய்த்து கொள்ள வேண்டுமென்றால், எந்த அளவிற்கு உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமென்றால், அல்லாஹுவின் வழியில் உயிரை கொடுப்பதற்கும் மரணிப்பதற்கும் நாம் தயாராகிவிட வேண்டும். மனிதனிடத்தில் இந்நிலை ஏற்பட்டுவிடும் போது அவரது தொழுகை தொழுகையாகும். மனிதனிடத்தில் இந்நிலை ஏற்பட்டுவிடும் போதுதான் அவரது தொழுகை தொழுகையாக இருக்கும். ஆனால் தொழுகையின் உண்மைத்துவம் மனிதனிடம் உருவாகாதவரை உண்மையான பற்றும் மற்றும் விசுவாசத்திற்கான முன்மாதிரியையும் மனிதன் காட்டாதவரை அவரது தொழுகையும் அமல்களும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அன்னார் கூறுகின்றார்கள், பலர் இருக்கின்றனர், அவர்களை மக்கள் நம்பிக்கையாளர் என்றும் இரையச்சமுடையவர் என்றும் கருதுகின்றனர். ஆனால் விண்ணில் அவர்களின் பெயர் காஃபிராகும், நிராகரிப்பவர் ஆவர். அந்த வகையில் விண்ணில் எவர் பெயர் மூமீனாக இருக்குமோ, நம்பிக்கையாளராக இருக்குமோ, அவரே உண்மையில் நம்பிக்கையாளராக இருப்பார். உலகின் பார்வையில் அவர் காஃபிர் என அழைக்கப்பட்டாலும் சரியே, உலகம் நம்மை காஃபிர் என்றுதான் கூறுகின்றது. நமக்கு அது பற்றி சற்றும் கவலை இல்லை. நமது அமல்கள் நல்லதென்றால், நமக்கு இறைவனுடன் தொடர்பு உள்ளதென்றால், பின்னர் அல்லாஹ் நம்மை மூமீன் என்று கூறுகின்றான். உண்மையிலேயே மனிதன் சரியான பொருளில் நம்பிக்கை கொள்வது மிக கடினமான காரியமாகும். அல்லாஹ்விடம் முழுமையான நன்றி உணர்விற்கான முன் உதாரணத்தை காட்டுவதும் கடினமானதாகும். மனிதன் உண்மையான நம்பிக்கை கொள்ளும் போது அவருக்கு பல அடையாளங்கள் கூறப்படுகின்றன. திருக்குறானில் உண்மையான நம்பிக்கையாளரின் பல அடையாளங்கள் கூறப்பட்டுள்ளன. அது அவரிடம் தென்பட வேண்டும். அந்த அடையாளங்களில் உண்மையான ஈமானிற்குரிய ஒரு பெரும் அடையாளம் என்னவென்றால், அவர் உலகத்தை பாதங்களுக்கு கீழ் போட்டு நசுக்கி பாம்பு தனது புற்றிலிருந்து வெளிவருவதைப் போன்று அவர் அதிலிருந்து வெளிவந்து விடுவார் என்பதும் ஒன்றாகும். அசல் நோக்கம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காகவே இருக்க வேண்டும். அதேபோன்று மனிதன் மன இச்சைகள் எனும் புற்றிலிருந்து வெளிவந்து விடும்போதுதான் அவர் மூமினாக இருப்பார். முழுமையான ஈமானின் அடையாளங்கள் அவரிடம் காணப்படும். அல்லாஹ் திருக்குறானில் கூறுகின்றான், இன்னல்லாஹ மல்லதீன தகவ் வல்லதீனஹும் முஹ்சினூன். அதாவது, நிச்சயமாக அல்லாஹ் இறை அச்சமுடையவருடன் இருக்கின்றான். அவர்கள் இறை அச்சத்தை விட்டு முன்னேறி நன்மையான பணிகளையும் செய்கின்றனர். அவர்கள் மூசின்களாக, நன்மை பயக்கும் மக்களாக திகழ்கின்றனர். அடுத்து உண்மையான நன்மை என்பது என்ன என்பதை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகின்றார்கள், தக்வாவின் பொருள் தீமையின் நுட்பமான வழியிலிருந்து விலகி நிற்பது என்பதாகும். நினைவிற்கொள்ளுங்கள், ஒருவர் தன்னை நல்லவர் என கூறுவது நன்மை அல்ல. நான் எவருடைய செல்வத்தையும் அபகரிக்கவில்லை, திருடவில்லை, தீய பார்வை செலுத்தவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை என்று கூறுவது நன்மையாகிவிடாது. அதுபோன்ற நன்மைகள் இறை ஞானமுடையவரின் பார்வையில் நகைப்பிற்குரிய நன்மையாக இருக்கும். ஏனென்றால் அவர் அந்த தீமைகளை செய்தால், திருடினால், கொள்ளையடித்தால் தண்டனை பெறுவார். இது ஒன்றும் நன்மையே அல்ல. இறை ஞானமிக்க ஒருவரின் பார்வையில் அது மதிப்புமிக்கதும் அல்ல. அசல் மற்றும் உண்மையான நன்மை என்னவென்றால், மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும். அல்லாஹ்வின் வழியில் முழுமையான உண்மை மற்றும் நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதன் காரணமாகவே அல்லாஹ் கூறினான், இன்னல்லாஹ மல்லதீன தகவ், தீமையை விட்டு விலகி நன்மைகளையும் செய்கின்ற மக்களுடன் இருப்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், வெறும் தீமையிலிருந்து மட்டும் விலகி நிற்பது நன்மை அல்ல, அத்துடன் நன்மைகளும் செய்யப்படுதல் வேண்டும். ஒருபோதும் விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, திருடாத, கொள்ளையடிக்காத ஏராளமான நபர்கள் இருக்கின்றனர் இன்றும் சமூகத்தில். அவ்வாறிருந்தும் அல்லாஹின் வழியில் அவர்கள் எந்த உண்மையையும் நன்றி உணர்வையும் காட்டவில்லை, அல்லது மனித சமுதாயத்திற்கு எந்த தொண்டும் அவர்கள் ஆற்றவில்லை. இந்த விஷயங்களை மட்டும் முன்னிறுத்தி தம்மை நல்லவர்கள் கூட்டத்தில் இணைத்துக் கொள்ளும் நபர் அறிவிலி ஆவார். ஏனென்றால் இவை அனைத்தும் தீய நடத்தைகளாகும். இந்த எண்ணங்களால் மட்டும் இறை நேசர்களின் வட்டத்தில் அவர் வந்துவிட முடியாது. திருடக்கூடியவர், தீய நடத்தை அல்லது நம்பிக்கை மோசடி செய்யக்கூடியவர், லஞ்சம் வாங்குபவர் தொடர்பான அல்லாஹுவின் நடைமுறை என்னவென்றால், அவருக்கு இவ்வுலகிலேயே அதற்கான தண்டனை கொடுக்கப்படும். அந்த தண்டனையை பெறாதவரை அவர் மரணிப்பதும் இல்லை. எனவே தீமையை விட்டு விலகி நிற்பது மட்டும் நன்மை அல்ல, தக்வா என்பது குறைந்த படித்தரமாகும். அதற்கு உதாரணம் இதுவாகும். உணவை வைப்பதற்கு ஒரு பாத்திரத்தை நன்றாக சுத்தப்படுத்துவது போன்றதாகும் தக்வா. ஒருவர் பாத்திரத்தை நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துவிட்டு அதில் உயர்தரமான உணவை வைக்காவிட்டால் அதனால் வயிறு நிரம்பி விடுமா? ஒருபோதும் இல்லை. வெறும் பாத்திரம் வயிறை நிறைத்து விடுமா? ஒருபோதும் இல்லை. அதேபோன்று தக்வாவை புரிந்து கொள்ளுங்கள். தக்வா என்பது என்ன? தக்வா என்பது தீமையின் பக்கம் சாய்க்கும் ஆன்மா எனும் பாத்திரத்தை சுத்தப்படுத்துவதாகும். சுத்தப்படுத்தி அதில் நற்செயல்கள் எனும் உயர்தரமான உணவை நிறைப்பதே மனிதனுக்கு இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். மேலும் அவனது திருப்தியை பெற்றுத்தரக்கூடியதாக அவனை ஆக்கிவிடும். பெரும் பெரும் தீமைகளில் பாவங்களில் ஒன்று பொய்யாகும். அதன் பக்கம் கவனமூட்டியவாறு ஹசரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், நான் சீர்தூக்கி பார்த்தேன். திருக்குரானில் பல ஆயிரம் கட்டளைகள் இருக்கின்றன, அதன்படி அமல் செய்யப்படுவதில்லை. சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட அதற்கெதிராக நடக்கின்றனர். எந்த அளவுக்கென்றால் கடைக்காரர்கள் பொய் பேசுகின்றனர், சிலர் அழகுபடுத்தி பொய் பேசுகின்றனர். ஆனால் இறைவனோ பொய்யை அசுத்தத்துடன் ஒப்பிட்டுள்ளான். ஆனால் ஏராளமான மக்கள் அழகுபடுத்தி சூழலை எடுத்துரைப்பதிலிருந்து விலகுவதில்லை. இதனை நாம் பார்க்கின்றோம். அதனை பாவமாக கூட மக்கள் கருதுவதில்லை. சிரிப்பிற்காக பொய் பேசுகின்றனர். பொய்யின் அனைத்து துறைகளிலிருந்தும் விலகி நிற்காதவரை ஒருவர் உண்மையாளராக ஆகவே முடியாது. ஓர் உயரிய நற்குணம் குறைகளை மறைத்தலாகும். அது ஒரு நற்குணம் மட்டுமல்ல, அதன் மூலம் மனிதன் ஏராளமான சண்டை சச்சரவுகளிலிருந்து தப்பித்துக் கொள்கின்றான், உலகையும் காப்பாற்றுகின்றான். அது தொடர்பாக ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் பார்க்கின்றேன் ஜமாத்தில் தங்களுக்கிடையிலான சண்டை அதிகம் ஏற்படுகின்றது. சிறிய சிறிய சச்சரவுகளில் ஒருவர் மற்றவரின் கண்ணியத்தின் மீது தாக்குதல் தொடுக்கின்றார். சிறிய பகைமையே துவக்கத்தில் இருக்கும், அது அதிகரித்து அதிகரித்து ஒருவர் மற்றவரின் கண்ணியத்தின் மீது தாக்குதல் நடத்த துவங்கிவிடுகின்றனர். தமது சகோதரருடன் சண்டையிடுகின்றார். இது மிகவும் விரும்பத்தகாத செயலாகும். இது ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒருவர் தனது தவறை ஒப்புக்கொண்டு விடுவதால் அவருக்கு என்ன நிகழ்ந்து விட போகிறது? இருவர் சண்டையிட்டால் அதில் ஒருவர் தவறை ஒப்புக்கொள்ளட்டும், சமாதானம் ஏற்படும் வகையில். அதனால் எந்த குறையும் ஏற்படாது. சிலர் சிறு சிறு விஷயங்களில் பிறரை இழிவுபடுத்தாதவரை அவரை விட்டு விலகுவதில்லை. இது போன்ற விஷயங்களிலிருந்து விலகுவது கண்டிப்பானதாகும். இறைவனின் ஒரு பெயர் சத்தாராகும், குறைகளை திரையிடுவன் ஆவான். அல்லாஹ் அவ்வாறு இருக்க இவர் ஏன் தனது சகோதரின் மீது கருணை காட்டுவதில்லை? ஏன் மன்னித்தல் மற்றும் திரையிடுதல் போன்ற பணிகளை கைகொள்வதில்லை? தனது சகோதரின் குறைகளை திரையிட வேண்டும். அவரின் கண்ணியம் மற்றும் கௌரவத்தின் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தக்கூடாது. நான் ஒரு சிறிய புத்தகத்தில் படித்தேன், பழங்காலத்தில் ஒரு அரசர் குரானை எழுதி வந்தார். அவர் எழுதி கொண்டிருக்கும் போது அவரிடம் ஒரு முல்லா வந்தார். அதனை பார்த்த முல்லா, இந்த வசனம் தவறாக எழுதப்பட்டுள்ளது என்று ஒரு வசனத்தை குறித்து ஆட்சேபனை செய்தார். அரசர தருணத்தில் அந்த வசனத்தை வட்டமிட்டு அதை வெட்டி விடுவோம் என்று கூறி முடித்து விட்டார். அவர் சென்ற பிறகு அந்த வட்டத்தை அரசர் வெட்டிவிட்டார். ஏன் இப்படி செய்தீர்கள் என கேட்டபோது அதற்கு அரசர் கூறினார், என்னை சரி செய்ய வந்த அந்த முல்லா தவறிழைத்தார். நான் அப்போது அவரை ஆசுவாசப்படுத்தவே வட்டம் போட்டேன், பிறகு நான் நீக்கிவிட்டேன். அவரின் தவறை பிடித்து தர்க்கம் செய்து அவரை வெட்கத்திற்குள்ளாக்க நான் விரும்பவில்லை. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், பிறரின் தவறை கண்டுபிடித்து அதனை பரப்புவது தற்பெருமையின் வேர் மற்றும் நோயாகும். இதுபோன்ற விஷயங்களால் ஆன்மா சீர்கெட்டுவிடும். இதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக இவை அனைத்தும் இறை அச்சத்தில் அடங்கும். உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற விவகாரங்களில் இறை அச்சத்தை மேற்கொள்பவர் வானவர்களின் கூட்டத்தில் சேர்க்கப்படுவார். ஏனென்றால் அவரிடம் எந்த வரமும் மீறுதலும் எஞ்சியிருக்காது. தக்வாவை பெற்றுக் கொள்ளுங்கள். இறை அச்சத்திற்கு பிறகே உலகில் பரக்கத்துகள் கிடைக்கும். இறை அச்சமுடையவர் உலக ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படுவார். இறைவன் அவர்களின் குறைகளின் மீது திரையிடுவான். இந்த வழிமுறையை மேற்கொள்ளாதவரை எந்த பயனும் இல்லை. அதுவரை பையத்திலிருந்து எந்த பயனும் உங்களால் பெற முடியாது. பயனடைந்தாலும் கூட ஒரு பகுதி இருள் எஞ்சியிருக்கவே செய்யும். அந்நியரிடம் காணப்படும் அதே மன உணர்ச்சியும் தற்பெருமையும் பகட்டும் கோபமும் உங்களிடம் எஞ்சியிருக்கும் என்றால் உங்களுக்கும் மற்றவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஒரு கிராமத்தில் நல்லவர் ஒருவர் இருந்தாலும் கூட அற்புதங்களினால் தாக்கத்திற்குள்ளாகுவதை போன்று அவரின் தாக்கத்திற்கு மக்கள் ஆளாகி விடுவர். அல்லாஹிற்கு அஞ்சி மனிதன் நன்மையை செய்யும் போது அவரிடம் ஒரு திகில் ஏற்படும். இவர் இறையடியார் என்ற எண்ணம் மக்களின் உள்ளங்களில் உருவாகிவிடும். இறைவன் புறமிருந்து வருபவருக்கு இறைவன் தனது மகத்துவத்திலிருந்து பங்கு தருகின்றான். இதுவே நற்பாக்கியத்திற்கான வழிமுறையாகும். நினைவிற்கொள்ளுங்கள், சின்னஞ்சிறு விஷயங்களில் சகோதரர்களுக்கு துன்பம் கொடுப்பது சரியல்ல. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நற்பண்புகளின் முழு வடிவமாவார்கள். அன்னாரின் நற்பண்புகளையே அல்லாஹ் இறுதி முன்மாதிரியாக நமக்கு ஆக்கியுள்ளான். அன்னாரின் நற்குணங்களே அளவுகோலாக உள்ளது. இப்போதும் அதே மிருகத்தனம் எஞ்சியிருக்கும் என்றால் மிகவும் வேதனைக்குரிய மற்றும் துர்பாக்கியத்திற்குரிய நிலையாக இருக்கும். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் மற்றும் அன்னாரின் உண்மை பேரன்பரிடம் பையத்திற்கான வாதம் செய்கின்றீர்கள் என்றால் ஒழுக்கங்களை நீங்கள் சரி செய்ய வேண்டும். பையத்திற்கு பிறகும் அப்படியே நீங்கள் இருந்தால், ஒருவர் மற்றவரின் கால்களை வாரக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருந்தால், மிருகத்தனம் எஞ்சியிருந்தால், ஒருவர் மற்றவருக்கு பாதிப்பை ஏற்படுத்த முயன்று கொண்டிருந்தால், அது மிகவும் வேதனைக்குரிய நிலையாகும், துரதிருஷ்டமாகும். பிறர் மீது பழி சுமத்தாதீர்கள். ஏனென்றால் சில முறை பிறர் மீது குற்றம் சாட்டி மனிதன் தானும் அந்த குற்றத்தை செய்து விடுகின்றான். அந்த குறை அவரிடத்தில் இருந்தால் அவரது விவகாரம் உள்ளபடியே அல்லாஹ்விடம் உள்ளது. பலரின் பழக்கம் எப்படி உள்ளதென்றால் அவசரப்பட்டு அசுத்தமான குற்றங்களை பிறர் மீது சுமத்துகின்றனர். இதிலிருந்து விலகி நில்லுங்கள். மனித இனத்திற்கு நன்மை செய்யுங்கள். உங்கள் சகோதரரிடம் அனுதாபம் காட்டுங்கள். அண்டை அயலாருடனும் சகோதரர்களுடனும் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விட முதலில் ஷிர்கிலிருந்து நீங்கள் விலகி நில்லுங்கள். இதுவே இறை அச்சத்திற்கான ஆரம்ப படியாகும். தனது சகோதரரின் குற்றத்தை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அன்னார் மேலும் விவரிக்கின்றார்கள். சமாதானம், தக்குவா, நற்பாக்கியம் மற்றும் நல்லொழுக்க நிலைகளை நீங்கள் சீர் செய்ய வேண்டும். எனது ஜமாத்தின் மீது எனக்கு வேதனை ஏற்படுகின்றது. இன்னும் கூட சிறு சிறு விஷயங்களில் ஒருவர் மற்றவருடன் மோதிக் கொள்கின்றனர். பொது சபையில் ஒருவரை முட்டாள் என கூறுவது மாபெரும் குற்றமாகும். தனது ஒரு சகோதரனின் தவறை கண்டால் அவருக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவரை காப்பாற்றி விடட்டும் என துவா செய்யுங்கள். அதை தவிர்த்து அவரது தவறை பகிரங்கப்படுத்தி நடக்காதீர்கள். ஒருவரின் மகன் தீய நடத்தை கொண்டவர் என்றால் அவர் பொதுவெளியில் எதுவும் அவரை பற்றி கூறுவதில்லை. மாறாக அவர் தனது பிள்ளைக்கு தனிமையில் புரிய வைக்கின்றார். இது தீய வேலை, இந்த வேலையை நீ செய்யாதே என்று கூறுவார். எனவே மென்மை கருணையுடன் எவ்வாறு உங்களது பிள்ளைகளுடன் நீங்கள் நடந்து கொள்கின்றீர்களோ அதே போன்று உங்கள் சகோதரர்களுக்கிடையிலும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் சரியில்லாத நபரின் ஈமான் அபாயத்தில் இருப்பதாக நான் அஞ்சுகின்றேன். ஏனென்றால் அதில் ஆணவத்திற்கான ஒரு வேர் இருக்கின்றது. இறைவன் அவரிடம் திருப்தி அடையவில்லை என்றால் அந்த நபர் நாசமாகி விடுவார். எனவே அவரது சொந்த நிலை இப்படி இருக்கும் போது பிறருக்கு அதனை கூறுவதற்கு என்ன உரிமை அவருக்கு இருக்கும்? அவர் தனது நஃப்ஸை மறந்து பிறரின் குறைகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்பதே அதன் பொருளாகும். பிறரின் குறைகளையே பார்த்துக் கொண்டிருக்காதீர்கள். உங்களது குறைகளை நீங்கள் தேட வேண்டும். ஏனென்றால் அவரே அதன்படி செயல்படுவதில்லை. அதன் விளைவாக இறுதியில் நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு கூறுகின்றீர்கள் என்பதை அவர்கள் உண்மைப்படுத்தக்கூடிய மக்களாக ஆகிவிடுவர். அடுத்து கோபப்படுபவர் வெற்றி மற்றும் உதவியில் இருந்து இழப்பிற்குரியவராக ஆகிவிடுகின்றார். இது தொடர்பாக எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகின்றார்கள். கடினமாக நடந்து சினம் கொள்ளும் நபரின் வாயிலிருந்து ஒருபோதும் இறை ஞானம் மற்றும் நுட்பமான ஞானத்திற்கான விஷயங்கள் வெளிப்படவே முடியாது. அப்படிப்பட்ட உள்ளம் நுட்பமான ஞானத்தை பெறுவதிலிருந்து இழப்பிற்குரியதாகி விடுகின்றது. எவர் தனக்கெதிரில் இருக்கும் நபருடன் விரைவில் பொங்கி எழுந்து கட்டுப்பாட்டை இழந்து விடுகின்றாரோ, மோசமான மூளை, கட்டுப்பாடற்ற வாய், நுட்பமான ஞானம் எனும் ஊற்றிலிருந்து விலக்கி வைக்கப்படும் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். கோபமும் நுட்பமான ஞானமும் ஓரிடத்தில் ஒன்று சேரவே முடியாது. கோபப்படுபவரின் அறிவு சிறியதாகவும் புரியும் திறன் மழுங்கியதாகவும் இருக்கும். கோபப்படுபவரின் அறிவு செயலிழந்துவிடும். அவருக்கு ஒருபோதும் எந்த மைதானத்திலும் வெற்றியும் உதவியும் வழங்கப்படாது. கோபம் பாதி பைத்தியமாகும். இது அதிகரிக்கும் போது பின்னர் அவர் முழு பைத்தியமாகவே ஆகிவிடக்கூடும். நமது ஜமாத் விளக்கப்பட்ட அனைத்து காரியங்களிலிருந்து விலகி நிற்க வேண்டும். மரத்துடன் தொடர்பில்லாத கிளை, கனிகளற்றதாகவே இருக்கும். நீங்கள் எமது அசல் நோக்கத்தை புரியாமல் பையத்தின்படி செயல்படவில்லை என்றால் இறைவன் எனக்கு அளித்துள்ள வாக்குறுதிகளுக்கு நீங்கள் எப்படி வாரிசாக முடியும்? வாக்குறுதிகளில் பங்கு பெற அன்னாரின் துவாக்களில் வாரிசாகுவதற்கு தீய பழக்கங்களை கைவிட வேண்டும். அதாவது ஹசரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களின் துவாக்களிலிருந்து பங்கு பெற வேண்டி இங்கும் கூட பலர் வந்துள்ளனர். ஆனால் செயல்நிலைகள் சரியில்லை என்றால் உங்களால் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களின் துவாவில் எந்த பங்கையும் பெற முடியாது. கோபத்தை தவிர்த்து ஒரு நம்பிக்கையாளர் எந்த நிலையை அடைய வேண்டும்? இது பற்றி அன்னார் கூறுகின்றார்கள். உங்களின் தற்போதைய கோபம் ஏதாவது சீர்கேட்டினை ஏற்படுத்திவிடக் கூடாது. அதன் மூலம் முழு ஜமாத்தும் அவப்பெயருக்கு ஆளாகிவிடக் கூடாது என நான் அஞ்சுகின்றேன். வழக்கு தொடரப்பட்டு அனைவருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடக் கூடாது என்றும் நான் அஞ்சுகின்றேன். நமது ஜலசாக்களில் இளைஞர்கள் வருகின்றனர். அவர்களில் சிலர் சண்டையிட்டுக் கொள்கின்றனர், பழைய பகைமையை கொண்டு நடக்கின்றனர். இந்த விஷயங்கள் வெளி உலகிற்கு வரும்போது ஜமாத் அவப்பெயருக்கு ஆளாகிவிடுகிறது. நபிமார்களை ஏசி பேசியுள்ளனர். இது நபிமார்களின் சொத்தாகும். அவ்வாறு இருக்க அதிலிருந்து நாம் எங்கனும் இழப்பிற்குரியவராக இருக்க முடியும்? கோபம் எனும் ஆற்றலே தரப்படாத மனிதனாக நீங்கள் ஆகிவிடுங்கள். அந்நியர்களிடம் கோபத்தை கண்டிப்பாக அடக்க வேண்டும். உங்களுக்கிடையில் முற்றிலும் ஒருவர் மற்றவர் மீது கோபப்படுகின்ற நிலையே இருக்கக்கூடாது. சிறிதளவு இருளின் பங்கிருந்தாலும் ஒளி வராது. இருளும் ஒளியும் ஒரு இடத்தில் ஒன்று கூடவே முடியாது. ஒளி வந்துவிடும் போது அங்கு இருளும் எஞ்சியிருக்க முடியாது. நீங்கள் உங்கள் முழு ஆற்றல்களையும் அல்லாஹ்விற்காக கட்டுப்படுவதில் செலவிடுங்கள். வெற்றிலை போடுபவர் அசுத்தமான பகுதியை வெட்டி வீசுவதைப் போன்று உங்களில் உள்ள அசுத்தமான பழக்கங்களை கண்டறிந்து நீங்கள் தூக்கி வீசிவிடுங்கள். உங்களை நீங்களே சீர் செய்து கொள்ளுங்கள். நன்மை செய்து நன்மையுடன் தீமையை கலந்து விடாதீர்கள். தௌபா செய்து கொண்டே இருங்கள். இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். எப்போதும் துவா செய்து கொண்டிருங்கள். நாம் வெற்றி பெறுவதற்கான ஆயுதம் இஸ்திக்ஃபார், பாவமன்னிப்பு கோருதல், தௌபா மற்றும் மார்க்க அறிவை பெற்றுக் கொள்வது, அல்லாஹ்வின் மகத்துவத்தை கருத்தில் கொள்வது, ஐவேளை தொழுகைகளை பேணுவது போன்றவை ஆகும். தொழுகை துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான சாவியாகும். தொழும்போது அதில் துவா செய்யுங்கள். கவனக்குறைவுடன் இருக்காதீர்கள். இறைவனுக்குரிய கடமைகள் தொடர்பான தீமைகளிலிருந்தும் படைப்பினங்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவதில் நிகழும் தீமைகளிலிருந்தும் விலகி நில்லுங்கள். நாம் இந்த தரத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியம் வழங்குவானாக. அன்னாரின் பையத்தில் வந்த பிறகு அந்த பையத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் நமது அனைத்து ஆற்றல்களையும் செலவிடுவர்களாக நாம் திகழ்வோமாக. இதன் உண்மையை உலகிற்கு அறிவிக்கும் மக்களாக நாம் திகழ்வோமாக. ஜல்சாவி நாட்களில் இங்கும் அங்கும் சுற்றி திரிவதற்கு பகரமாக ஜல்சாவி நிகழ்ச்சிகளை கேளுங்கள். அனைத்து சொற்பொழிகளையும் கேளுங்கள். ஒவ்வொரு சொற்பொழிவும் ஏதாவது ஒரு வகையில் அறிவு, கொள்கை மற்றும் ஆன்மீக முன்னேற்றங்களுக்கான காரணியாக இருக்கும். ஆகுமான காரணமின்றி மக்கள் வீணாக இங்கும் அங்கும் சுற்றித் திரியாமல் இருப்பதை தர்பியத்துறை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஜலசா கேட்க வர வேண்டும். ஜலசாவில் கலந்து கொள்பவர்கள் டியூட்டி கொடுப்பவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். பார்க்கிங் மற்றும் ஸ்கேனிங் சமயத்தில் சில முறை பெரிய வரிசையில் நிற்க வேண்டியது இருக்கும். சாப்பாட்டு நேரத்திலும் சில முறை கஷ்டங்கள் வருவதுண்டு. அதேபோன்று கழிப்பிடத்திலும் கூட சில சிரமங்கள் ஏற்படலாம். சுத்தம் செய்வதற்கான தேவை அங்கு ஏற்பட்டால் நீங்களே சுத்தம் செய்ய முன்வர வேண்டும். டியூட்டி கொடுப்பவர் வந்துதான் சுத்தம் செய்ய வேண்டும் என நீங்கள் காத்திருக்க கூடாது. சுத்தம் கூட ஈமானின் ஒரு பகுதியாகும். அதேபோன்று டியூட்டி கொடுக்கும் அனைவரும் மிக நற்பண்புகளுடன் டியூட்டி கொடுக்க வேண்டும். என்ன சூழல் ஏற்பட்டாலும் தவறான தாக்கம் ஏற்படும் வகையில் உங்களின் எந்த செயல்பாடும் இருக்கக்கூடாது. எப்போதும் சிரித்த முகத்துடன் டியூட்டி கொடுக்க வேண்டும். என்ன சூழல் ஏற்பட்டாலும் சரியே. குறிப்பாக டியூட்டி கொடுப்பவர்களும் மற்றவர்களும் எப்போதும் சுற்றுப்புறத்தை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது செக்யூரிட்டிக்கு மிக அவசியமான விஷயமாகும். இன்றைய உலக சூழலில் இது மிகவும் அவசியமாகும். எல்லாவற்றையும் விட அதிகமாக நீங்கள் துவாக்களில் அழுத்தம் கொடுக்க வேண்டும். துவாக்கள் மற்றும் இறைவனை நினைவு கூறுவதில் இந்த நாட்களை, இந்த நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டும். உங்களுக்காகவும் ஜமாத்திற்காகவும் முஸ்லிம் சமுதாயத்திற்காகவும் துவா செய்து கொண்டிருங்கள். காலத்தில் இமாமை ஒப்புக்கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு வழங்குவானாக. பொதுவாக உலகத்திற்காகவும் துவா செய்து வாருங்கள். வேகமாக அழிவின் பக்கம் உலகம் செல்கின்றது. அல்லாஹ் அழிவிலிருந்து உலகை காப்பாற்றுவானாக. அவர்களுக்கு அறிவையும் புரியும் திறனையும் வழங்குவானாக. தமது இறைவனை அடையாளம் காண்பவர்களாக இந்த உலகம் ஆகிவிடட்டுமாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையியாதி அஃமாலினா مَن يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عِبَادُ اللَّهِ رَحِمَكُمُ اللَّهُ إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَدُوْهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ.